நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளோடு SBS தமிழ் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கும் நான் மதிவானன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேரை மற்றும் கொக்கட்டுச்சோலை பகுதிகளில் தொல்பொருள் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட சில இடங்களில் பெயர் பலகை நிறுவும் பொழுது அப்பகுதி மக்களினாலும் அந்த பகுதி பிரதேச சபை மக்கள் பிரதிநிதிகளாலும் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அப்பகுதி பிரதேச சபை நிர்வாகத்தினால் கவனத்தில் கொள்ளப்பட்டு சில பகுதிகளில் இந்த பெயர் பலகை அகற்றப்பட்டிருந்தன. சில இடங்களில் பெயர் பலகை நிறுவும் முயற்சிக்கு மக்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியதை அடுத்து இந்த முயற்சி நிறுத்தப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் போரதிவு பெற்று பிரதேச சபை தவிசாளர் மதிமேனன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்தார்.
இந்த தொல்லிய இடத்திற்கான பதாதையை அமைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். தொல்லியல் திணைக்களத்தினால் புதிதாக தற்பொழுது 34 இடங்கள் போரதிவு பெற்று பிரதேச சபைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவங்கள் கூறியது இது ஒரு மாசத்துக்கு முதல் கூறியது 24 இடம் இருக்கிறது என்று சொல்லி தற்பொழுது கூறுகின்றார்கள். 34 இடங்கள் தொல்லியல் இடமாக இருக்கின்றது. நாங்கள் அதுக்குரிய பதாகைகளை இன்று நாங்கள் நடவந்துள்ளோம் என்று கூறுகின்றார்கள். இனங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்து எங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள்.
பொதுமக்களில் சிலரும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார்கள். மேலும் தொல்பொருள் திணைக்களத்தினால் நிறுவப்பட்ட பெயர் பலகையினை அகற்றியமை தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரும் சட்டத்தரணியுமான சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்தார்.
தொல்லியல் சம்பந்தமான வீதி குறியீடுகளாக இருந்தாலும் அவை பிரதேச சபையின் அனுமதியோடு செய்யப்பட வேண்டும். ஆகையினாலே பிரதேச சபையினுடைய அனுமதியை பெறுவதற்கு தாம் ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பதாக தொல்லியல் திணைக்களத்து அதிகாரிகள் இன்றைக்கு மன்றிலே இணங்கிக் கொண்டார்கள். அவர்கள் அப்படியான ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிற போது அதை பரிசீலித்து அனுமதி வழங்க முடியுமாக இருந்தால் சபை அனுமதி வழங்கும் என்று தவிசாளர் சார்பிலே சொல்லப்பட்டது.
இந்த விடயம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. இது தொடர்பில் நேற்று முன்தினம் பேசிய இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் இவ்வாறு தெரிவித்தார்.
எவருக்கும் தெரியாமல் அந்த தொல்லியல் இடங்களுக்கான அந்த அடையாளப்படுத்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அறிகின்றேன். நாங்கள் சட்டத்தை மீறி நடப்பதற்கு விருப்பம் இல்லை. சட்டத்தின்படி நடப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் தொல்பொருட்கள் காணப்படும் இடங்களை அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டமையின் பின்னணியில் அரசியல் தேவையே இருப்பதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சரான கலாநிதி ஹினிதும சுனில் செனவி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் துறை சார்ந்த ஒருவித அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. நீண்ட காலமாகவே தொல்பொருள் திணைக்களம் புராதன சின்னங்கள் உள்ள இடங்களை அடையாளப்படுத்தி அந்த இடங்களுக்கு செல்வதற்கான திசைகாட்டிகள் மற்றும் பெயர் பலகைகளை நிறுவி வருகின்றது. இது பொதுவாக திணைக்களம் முன்னெடுத்து வரும் ஒரு சாதாரண செயற்பாடாகும். இதற்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார்.
மடகலப்பு டிஸ்ட்ரிக்டே அந்த தவசே புராவித்யா க்ஷேத்ர சம்பந்த யாம் கலபலையாக
இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த 17 தேதி முதல் கொண்டு நேற்று வரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31 உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளையில் சீரற்ற காலநிலையின் காரணமாக 14 பேர் காணாமல் போயுள்ளதோடு 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருவதாக அரச தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அவசர கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இவ்வாறானதோர் நிலையில் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற அனர்த்தம் ஒன்றிலிருந்து உயிர் தப்பிய பெண்ணொருவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்தார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் என்பிடம் இவ்வாறு குறிப்பிட்டார்.
வீட்டை இறுக்கி இல்லாம பக்கத்து வீட்டுலதான் போய் நாங்கள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு அனத்தாலையும் இப்படி ஒவ்வொரு நாளும் முழங்கால் பிடிச்ச அளவு தண்ணி வரும்.
நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையின் காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த மற்றும் அபாய நிலைமைகளை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இது குறித்து அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிடுகையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலையினால் பல பாகங்களிலும் பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. வெள்ளம், மண் சரிவு, நிலம் தாளுறங்கள் மற்றும் பாதைகள் சேதமடைதல் போன்ற பலவிதமான அனர்த்தங்கள் நிகழ்ந்துள்ளன. இதிலிருந்து மக்களை மீட்கவும் பாதுகாப்பான இடங்களில் மக்களை தங்க வைப்பதுடன் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அரசாங்கம் தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். போரில் உயிரிழந்த விடுதலை புலி உறுப்பினர்களை நினைவு கூறும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் பல இடங்களில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளில் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள், உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான நினைவு கூறல்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருந்த போதிலும், கடந்த சில வருடங்களாக குறிப்பிட்டு சொல்லும்படியாக எவ்விதமான நெருக்கடிகளுமின்றி அமைதியான முறையில் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த வாரம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் பேசிய அமைச்சர் பிமல் ரத்னாயக்க, இனங்களுக்கிடையே முருகநிலை ஏற்படுத்தாமல் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவேந்தல் நடத்த மக்களுக்கு உரிமை உள்ளது என்று குறிப்பிட்டார். எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி முறைகளினால் தமது வாழ்வாதாரம் அதிகம் பாதிக்கப்படுவதாக வடபகுதி மீனவர்கள் நீண்ட காலமாக தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் வரவு செலவு திட்ட விவாதங்களில் இந்த விவகாரம் எதிரொலித்தது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற மீன்வளத்துறை அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவாதத்தில் பேசுகையில் வன்னி மாவட்ட இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இவ்வாறு தெரிவித்தார்.
உள்ளூரில் தொடரும் சட்டவிரோத மீன்பிடி முறைகள், எல்லை தாண்டிய இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய மீன்வள சுரண்டல் வடகடலின் மீன் விளைச்சலுக்கு சவாலாகும் முக்கிய காரணிகள் ஆகின்றன.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
உங்களுடைய தலையீட்டுல உங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து அரசாங்கம் இதை வந்து ராஜதந்திரம் என்ற கோணத்துல பார்க்க கூடாது. உண்மையிலே இங்க ஒரு ராஜதந்திரமும் இல்லை. நாங்கள் உண்மையை வந்து இந்தியாவுக்கு கதைக்கோ.
இந்த விவாதங்களுக்கு பதிலளித்து உரையாற்றுகையில் மீன்வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் இவ்வாறு தெரிவித்தார்.
இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு, இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு, அப்ப இது தொடர்பாக ஒரு கணிசமான அளவுக்கு இன்னைக்கு விசேடமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பது போதாது. சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வடகடலே இல்லாமல் போகின்றது. அவைகளையும் கூட ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
இது SBS பாரொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவானன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.